அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் விளக்கல்களை விட்டும் தன்னை முற்றுமுழுதாக பாதுகாத்து அல்லாஹுடைய அச்சத்துடன் வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முனையுமாறு முதல்கண் எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலஹு அம்ம நவாலுஹு எனக்கும் உங்களுக்கும் ஒரு பரிபூர்ணத்துவம் பெற்ற பரிபூர்ணத்துவமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான், ஒரு தீனை தந்திருக்கிறான். அந்த தீனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிஅமத் என்று பேர் வைத்திருக்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன். அல்லாஹுடைய தீன், இந்த கட்டளைகள், இந்த ஏவல்கள், இந்த விளக்கல்கள், இந்த பண்பாடு ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய வேல்யூஸ், பிரமாணங்கள், இவைகள் அனைத்தும் சேர்ந்ததுதான் தீன் என்று சொல்லக்கூடியது. அல்லாஹ் சொல்லுகிறான், வாத்துமந்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருக்குடையை, என்னுடைய நியமத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன். இந்த உலகத்தில் ஏராளமான நியமத்துகள் இருக்கிறது, ஏராளமான நியமத்துகள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை, அருக்குடைகளை நீங்க கணக்கெடுப்பீர்கள் என்றிருந்தால், எண்ணி பார்ப்பீர்கள் என்றிருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான், அவைகளை உங்களால் மட்டிட முடியாது, எண்ணி பார்க்க முடியாது. நீங்க வாழ்க்கை பூராக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டுதான் வாழ்ந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருக்குடைகளுக்கு உங்களால் நன்றி தெரிவிக்க முடியாது. வெளிவாசலுக்கு போயிட்டு வாரோம், அல்லாஹிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம், குஃபரான வாஷ்ரூமுக்கு போனோம், டாய்லெட்டுக்கு போனோம், கழிவறைக்கு போனோம், தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வெளியே வாரோம். வெளியே வரக்குள்ள சொல்ற துவா என்ன, ரெண்டு துவா சொல்லுவோம், பிழை பொறுத்தருவாயாக, என்னை மன்னித்துக் கொள்வாயாக. ரெண்டாவது சொல்லுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு எல்லா புகழும், எப்படிப்பட்டவன், அல்ஹபானி ஒன்று குஃபரான, என்னை மன்னித்துக் கொள்வாயாக, உன்னுடைய பொருள், உன்னுடைய மன்னிப்பை வேண்டி நிற்கிறேன். ரெண்டாவது சொல்லுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு எல்லா புகழும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, யூரின் சும்மா பாஸ் ஆகுது, அதனுடைய பொறுமதி விளங்கோணும் என்றா, இந்த ரெண்டு கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் ஃபெயிலான விளங்கும். அல்லாஹ் அந்த நிலைமை விட்டு பாதுகாப்பானார். டாய்லெட்டுக்கு போறோம், அதனுடைய தேவையை பூர்த்தி செய்யணும், அது பூர்த்தி ஆகுது. அதுக்கு நாங்க எந்த செலவும் செலவழிக்க இல்லை, நாங்க வெளியே வரத்தே சொல்றோம், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ, இந்த ரெண்டு ஞானத்துக்கு மட்டும் நான் சுக்ரு செஞ்சாலும் என்னால சுக்ரு செய்ய இயலாது. இதுல அவதிப்படக்கூடிய மக்கள், கஷ்டப்படக்கூடிய மக்கள், வைத்திய சாலைகள்ல, வீடுகள்ல நோயாளிகளாக இருக்கிறார்கள், பல நூறு பேர் இருக்கிறாங்க. அவர்களை போய் பார்த்து விட்டு வந்தால் விளங்குது, யூரின் பாஸ் பண்றதும், வெளிவாசலுக்கு மோஷன் போறதும் எப்படிப்பட்ட ஒரு ஞானத்து அருள் என்பது விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும். ஒரு குழந்தை கிடைக்குது வைத்திய சாலையில, ஒரு ஹாஸ்பிட்டல்ல புள்ள கிடைக்குது, ஒரு பெரிய உயர்ந்த இடத்து குடும்பம், அந்த குடும்பத்தில முதலாவது புள்ள, அந்த புள்ளைய புள்ள பிறந்தா அந்த புள்ளையுடைய வெளித்தோட்டத்தில் எந்த வகையான குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லை, அங்க சம்பூர்ணமான புள்ள, ஒரு மோனிக்க மாதிரி புள்ள. அந்த குடும்பத்தை முழு பேரும் வந்து விஷ் பண்றாங்க, பாராட்டுறாங்க. அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணணும். டிஸ்சார்ஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணினது உத்தரத்தான், ஒரு தாய. டிஸ்சார்ஜ் பண்றது ரெண்டு பேர், உம்மவையும் பிள்ளையையும். உம்மட ஃபைல் வேற, புள்ளையோட ஃபைல் வேற. டாக்டர் வந்து உம்மவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டார். உம்மவை பார்த்த டாக்டர் வியோஜி, அவர் வந்து உம்மவை செக் பண்ணினாரு. அவ கண்டிஷன் சரி, அவட பிரஷர் கண்டிஷன் சரி, அவ பெர்ஃபெக்டா இருக்கிறா. அவ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா. புள்ளைய டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு டாக்டர் வந்தாரு. இது எல்லா இடத்திலையும் நடக்கும், மாத்தலையிலும் நடக்கும், கண்டியிலையும் நடக்கும், வெளிநாட்டிலையும் நடக்கும். டாக்டர் வந்து புள்ளைய செக் பண்ணுவாரு. புள்ளைய மெஷின்ல போட்டு செக் பண்றது இல்ல. உம்மாட்ட உம்மக்கு தெரியாமலே ரெண்டு மூணு கேள்வியை கேட்டு புள்ளைய பத்தி விசாரிப்பாரு. அந்த உயர்ந்த குடும்பம் ஒரு ஆறுவாரமான ஒரு நிகழ்வு, ஒரு புள்ள கிடைச்சிருக்குது. இந்த புள்ளைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்கிட்டே ஒரு பிராண்ட் நியூ வாகனமும் வாங்கி பார்த்துக்குது. டாக்டர் வந்து கேட்கிறார் உம்மாட்ட ஒரு கேள்வி, புள்ள யூரின் பாஸ் பண்ணிச்சுதா? ஓ சார், புள்ள யூரின் பாஸ் பண்ணிச்சுது. புள்ளைக்கு மோஷன் போயிட்டுதான்னு கேட்டா. ரெண்டு நாள் ஆச்சு, இன்னும் ஒன்றும் போக இல்லை. அப்ப அந்த டாக்டர் முகம் கொஞ்சம் மாறிச்சுது. அந்த உம்மா இதை ரீட் பண்ணிட்டா. உம்மா கேட்டா ஏதும் ப்ராப்ளமான்னு சொல்லி சொன்ன, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இன்னும் ஒரு நாள் நிக்க வேண்டி வரும். அப்பையும் மோஷன் போக இல்லைண்டா, நாங்க ஒரு டெஸ்ட் ஒன்று செஞ்சு அந்த டெஸ்டுக்கு பிறகுதான் நாங்க டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டி வரும் என்று சொன்னதுமே அந்த குடும்பத்துடைய ஃபங்க்ஷன், அந்த குடும்பத்துடைய சந்தோஷம், அந்த குடும்பத்துக்கு இருந்த மகிழ்ச்சி அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. மூணாம் நாளும் இல்ல, உள்ளைய கொண்டு செக் பண்ணினா இந்த டாக்டர் சொல்றாரு, சுபஹானல்லாஹ், அந்த புள்ளையில பின்துவாரம் மோஷன் போற இடத்துல உள்ள டியூப் அப்படியே சதையால மூடப்பட்டிருக்கிறது. இந்த விஞ்ஞான மெடிசின் உலகத்தில் இதுவரைக்கும் அவர் சொல்றார் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கப்பட இல்லை, அப்படி ஒரு சர்ஜரி இல்லை. அத பின்னக்கால ஒரு சர்ஜரி ஒன்று செஞ்சு ஒரு மட்டை ஒன்றை போட்டுட்டா அது சரி என்ற இடத்துக்கு இன்னும் மெடிக்கல் வந்து சேர இல்லை. அவர் சொல்றார் ஒரே ஒரு வழி இருக்குது, ஹிஜ்ரி 600களில் கண்டுபிடிக்கப்பட்ட வழிதான். வயிற்றில் ஒரு ஓட்டையை போட்டு ஒரு டியூப் ஒன்று அழுக்கு செட் பண்ணி ஒரு பேக்ஸ் ஒட்டி வச்சிருப்பாங்க. இதுல அந்த பேக்ல வந்து இந்த மோஷன் நிறைஞ்சு கொண்டே இருக்கும். 2 மாசத்துக்கு பிறகுதான் அந்த புள்ளக்கு அந்த சர்ஜரி எல்லாம் செஞ்சு அந்த பிளாஸ்டிக் பேக் அதையும் ஒட்டி இருக்குது. அப்ப அந்த தாய் கேட்கிறா டாக்டர்கிட்ட, இது எவ்வளவு நாளைக்கு டாக்டர் என்று சொல்றீங்க? டாக்டர் சிரிச்சுக்கொண்டே பதில் சொன்னாராம், இது கிரேவியார்டுக்கு போகும் வரைக்கும், இது கபருக்கு போகும் வரைக்கும். கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். டொய்லெட்டுக்கு பேச்சு வந்து சொல்ற அல்ஹம்துலில்லாஹ் வலிவ பார்ப்பவர்கள் அதனுடைய வேல்யூஸ் பார்க்கவும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், உனக்கு ஏராளமான ஞாபகத்துகளை நான் தந்திருக்கிறேன், அந்த ஞாபகத்துகளை எண்ணிப்பாரு, அதுக்குன்னால சுகுரு செய்ய ஏதாவது என்றாலும் நன்றி உள்ளவனாக வாழு. என்னுடைய அடியார்கள் கொஞ்சம் பேர் தான் நன்றி உள்ள மக்களாக வாழ்வாங்க. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் இன்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானா? அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கும்.
நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான், அங்க சம்பூர்ணமான மார்க்கம், குறைபாடு இல்லாத மார்க்கம். அந்த மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நானும் நீங்களும் மௌத்தானதுக்கு பிறகு, இறையடி சேர்ந்ததுக்கு பிறகு மௌத்தாகிட்டோம், காலவதியாகிவிட்டோம், வபாத்தாகிவிட்டோம். அதுக்கு பிறகும் எனக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகளை இந்த மார்க்கம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி இருக்கிறது. நான் மௌத்து, என்னுடைய உடல்நிலைகள் எல்லாம் கைமாறிவிடும், ஆனா இல்ல புரிஞ்சு எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மக்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த குடும்பம் என்ன செய்ய வேண்டும், ஊர் ஜமாத் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய நண்பர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய பொறுப்பு என்ன என்பதை எல்லாம் மிக அழகாக பட்டியலிட்டு கோடிட்டு இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்றைய ஹுத்பாவினூடாக அது சம்பந்தமான சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் மௌத்தாகித்தால் நாங்கள் எல்லாரும் பழகி இருக்கிற பாடம் தான் ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாலு. நாலு என்று சொல்லி அதனை நாங்கள் சுருக்கிக் கொள்வோம். நாலு என்ன செய்யணும், அந்த ஜனாசாவை குளிப்பாட்டோணும். அது யார் குளிப்பாட்டோணும், அதுக்குரிய பெக்கோடைய மசாலாக்கள் எல்லாம் இருக்குது, உலமாக்களை பைத்து நாடி படிச்சு கொள்வோம். வாப்பட ஜனாசாவை பள்ளி ஹசரத்தல்ல குளிப்பாட்டோணும், மக்கள் குறிப்பாட்டோணும். அன்பான பெற்றோர்களே, உங்களோட ஜனாசாவ உங்களோட குளிப்பாட்ட இல்ல, உங்களோட பொடிய பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவருக்கு அதுக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க புள்ள சரியா வளர்க்க இல்ல. உங்களோட ஜனாசாவை ஒளிவிக்கிறது மட்டுமல்ல, புள்ள உங்களோட ஜனாசாவை குளிப்பாட்டுறதும் மக்கள் பிள்ளைகள், உங்களோட ஜனாசாவை கபன் செஞ்சதும் மக்கள் பிள்ளைகள். வாப்பட ஜனாசாவை நல்ல அழகா கபன் செஞ்சு வாப்பா பத்திரமா பேசு, வாங்க சந்திப்போம் நாளை கயாமத்துடைய நாளையில. என்ன சொன்னாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ஜி பெண்ணாளுடைய மகன் எல்லாரும் பேசுவாங்க, பாப்பா சொல்றாரு மகனை பார்த்து, மகனே உன் அறுத்த குர்பான் கொடுக்க கனவு கண்டேன், என்ன செய்ய, யாபுனைய இன்னி அராமில் மனாமி, கனவு கண்டேன் உன் அறுக்கும்படியாக. மகன் சொல்ற பாப்பாவை பார்த்து, இஃபல் தொடர், பாப்பா அல்லாஹ் சொன்னதை செஞ்சு முடியுங்களேன், நாளைய கயாமத்தில் நாங்க சந்திப்போமே. பாப்பா நீங்க பத்திரமா பேசி வாங்கோ, நாங்க சந்திப்போம் உங்களை வந்து இன்ஷா அல்லாஹ். ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்று ஜனாசாவை கபன் செய்வது, குளிப்பாட்டுவது, கபன் செய்வது, எல்லாம் நடக்கத்தான் செய்வது. மூணாவது ஜனாசாவை தொலைவிக்க வேண்டும், மாஷா அல்லாஹ் தொலைவிக்க வேண்டும், முறையாக தொலைவிக்க தெரிந்தவர்கள், தொலைவிக்க தெரிந்தவர்கள் குழந்தைகளாக இருந்தால் மிச்சம் நல்லம். குழந்தைதான் ஜனாசாவை தொலைவிக்கணும் என்பதல்ல, ஜனாசாவை தொலைவிப்பதற்குரிய ட்ரெயினிங் அதற்கு முன்னாலேயே அந்த புள்ளை எடுத்திருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும், சலவாத்து வாய் நிறைய ஓதல் தெரியும், ஜனாசாவுக்கு முன்னால வந்து நின்று ஓத வேண்டிய துவாக்கள் அந்த புள்ளைக்கு பாடம், ஜனாசாவுக்கு முன்னால வந்து ஓத வேண்டிய துவாக்கள் புள்ளைக்கு பாடம். புள்ளைய கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, மகனே நான் மௌத்தானா, நீ தானே தொலைவிக்க வேண்டும், அந்த துவா எல்லாம் பாடமா, துவா எல்லாம் பாடமா, என்ன துவா பாடம் உனக்கு, என் வாப்பட ஜனாசாவை நான் தான் தொலைவிக்க போறேன், இதைத்தான் ஓத போறேன், என் வாப்பக்கு அல்லாஹ் நீ மன்னித்து அருள் செய், ரஹமத்து செய், மன்னி அவருடைய குடும்ப சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் வஹு வர்ஹமுஹு வஆம், வேற கதைகளாக எடுத்துக்கொண்டு போகாமல் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க, இத வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு கன்சர்ட், என்னோட வீட்டுல சின்ன புள்ள ஒண்டசரி எல்கேஜி யூகேஜி பிள்ளையோட, நாளைக்கு ஒரு நாடகம் நடிச்சோணும், நாளைக்கு ஒரு கான்சர்ட்ல பாட்டு படிச்சோணும். இன்னைக்கு வீட்டுல உமா பாப்பா எப்படி ரியசலை செய்யறாங்க, ரியசலை, அந்த புள்ளைய படிக்க வச்சு வீடியோ பண்ணி பாக்குறாங்க, அந்த புள்ளைய படிக்க வச்சு அந்த ஆடியோவை விஷுவலா பாக்குறாங்க. நான் கேட்கிறேன், எங்கட புள்ள ஓதுற ஜனாதா, நான் மௌத்தானா, எங்க புள்ள இப்படித்தான் எனக்கு துவா ஓத போகுது, அந்த துவாவை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்களே பாப்போம். இதுக்கும் வாழ்க்கையில பழகணும், அதற்கு பிறகு நாலாவது கடமை ஜனாசாவை நல்லடக்கம் செய்வது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த நாளோட இன்னும் ஒரு மூணு கடமைகள் இருக்கிறது. இது நாலு மட்டுமல்ல, ஏழு. இது இந்த மஹல்லாவுல ஒரு ஜனாசா நடந்துட்டா அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாலு அல்ல, ஏழு. இது மஹல்லாவுடைய மக்களுடைய பொறுப்பு. மஹல்லா வாசிகளாக சேர்ந்த செய்யோணம். இது பர்வ திசாயாவில் உள்ளது. ஜனாசாவை அடக்கம் செஞ்சிட்டோம், அதோட பொறுப்பு முடியவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்ற விடயத்தை. ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய அஞ்சாவது கடமை, ஜனாசாவுடைய கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். ஜனாசாவுடைய கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். ஜனாசா கொடுக்க வேண்டிய கடனை போல நீங்க ஜனாசாவுக்கு கொடுக்க வேண்டிய கடனும் இருக்கு. ஜனாசா உங்களுக்கு தர வேண்டியது போல நீங்க ஜனாசாவுக்கு கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இப்ப நன்றாக புரிஞ்சு உங்க சொல்றத, உங்களுக்கு ஜனாசா தர வேண்டியதை உங்களுக்கு மன்னித்து போடலாம். சரி, அவரே பைத்தாரு, இதுக்கு பிறகு அவர்கிட்ட போய் தந்த 10 லட்சம் ரூபாய் காசை வாங்கி என்ன செய்ய, அது அவருக்கு தர்மமாக போகட்டும். யாழ்லா நடந்த மன்னிச்சுட்டேன் என்றால் அது பெரிய சதகா, அது பெரிய தர்மம். குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்க கொடுத்த கடனை தர்மமாக மாற்றி விடுவது உங்களுக்கு மிச்சம் நல்ல. நீங்க உங்களுக்கு தர வேண்டியதை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இல்லட்டி நீங்க மன்னிக்க விருப்பம் இல்லட்டி, அவருடைய குடும்பத்தை நாடி ஊரை நாடி நீங்க அதுக்குரிய எவிடன்ஸை காட்டி கொடுத்து எனக்கு வரவேண்டிய பணம் இவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு வாங்கிக் கொண்டு போவதற்கும் ரைட்ஸ் இருக்குது. அப்படி கேட்டு வந்தால் குடும்பம் உடமைகள் இருக்கும் என்றிருந்தால், சொத்து இருக்கும் என்றிருந்தால், அவரிடத்தில் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் என்றிருந்தால், அவரிடத்தில் பணம் இருந்தால், கட்டாயமாக அதனை அவர்களுக்கு திருப்பி கொடுக்கத்தான் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு பள்ளிவாசலுக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. என்ன கேள்வி கேட்டார்கள், இவருக்கு ஏதும் கடன் இருக்கிறதா? சொல்லப்பட்டது கடனாளியாகத்தான் மூத்தாக இருக்கிறார். இது வட்டி கடன் அல்ல, நான் பேசுவது வட்டி கடன் அல்ல, ஹலாலான பெனவனன் லோன், வட்டி இல்லாத கடன், தர்மத்தை நன்மையை தேடித்தரக்கூடிய கடன். அப்படிப்பட்ட கடனாளியாக மௌத்தாக இருக்கிற ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை தொழுவிக்க மறுத்தார்கள். இந்த கடனை யாராவது பாரமெடுத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு தொழுவிப்போம். இந்த கடனுக்கு யாராவது உரிமை கூற வேண்டும், அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு அல்ல, அவர்களுக்கு தர வேண்டிய கடனை நான் மன்னித்து விட்டேன். அதுவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடனாளியை தொழுவிக்க மறுத்தார்கள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அப்படியாக இருந்தால் வட்டியில மௌத்தாக கூடியவர்கள், கிரெடிட் கார்டை பாவித்து விட்டு அதுக்கு அது குட்டி வட்டி குட்டி போட்டு அதுல வந்த காசி உள்ளவர்கள் எப்படி இருக்கும்? கடனாளியாக மௌத்தாக வேண்டாம். குறைஞ்சபட்சம் கொடுக்க வேண்டிய கடனை அழகாக எழுதி வைத்து விடுங்கள், எழுதி வைத்து விடுங்கள், நான் இவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒன்றிக்கு ஜனாசாவுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது, அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அவர் மௌத்து, அவர் அடக்கம் செஞ்சாச்சு, இதுக்கு பிறகு எந்த நிஷ்டரையும் எந்த விளக்கமும் அவர்கிட்ட கேட்க முடியாது. கொடுக்க வேண்டியவருக்கு தெரியும் நான் இவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்கிறது. இப்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட கையில இருக்கிற காசி கடன் காசு அல்ல, உங்களோட கையில் இருக்கிற காசி கடன் காசி அல்ல, உங்களோட கையில் இருக்கிற காசி அனந்தர சொத்து. அது அனந்தர காசி. அது யாருக்கு போய் சேர வேண்டும்? மௌத்தான மையத்துடைய மனைவிக்கும் பங்கு இருக்கிறது, மௌத்தான மையத்துடைய குழந்தைகளுக்கும் பங்கு இருக்கிறது, மௌத்தான மையத்துடைய பாப்பா உம்மா ஹயாத்தோட இருக்கிறாங்க என்றால் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. மௌத்தான மையத்தினுடைய மனைவி ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறாள், அவளுடைய வயிற்றுல ஒரு 6 மாதத்து குழந்தை இருக்க வேண்டியிருந்தால் நீங்க கொடுக்க வேண்டிய அந்த 10,000 ரூபாவில் இந்த குழந்தைக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அனந்தர சத்துல துரோகம் செய்ய வேண்டாம், அனந்தர சத்துல துரோகம் செய்ய வேண்டாம். இதுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் நிசாவுடைய 14வது ஆயத்துக்கு நினைக்கிறேன், அல்லாஹ் அதுல சொல்லுகிறான், தயவு செஞ்சு இதுல விளையாடவானோ, நீங்க அப்படி விளையாடினால் உங்களுடைய குழந்தைகளை அனாதையாக்கி அதுல விளையாடக்கூடிய ஒருவரை அல்லாஹ் சாட்டி விடுவான், அதுல விளையாடக்கூடியவரை அல்லாஹ் சாட்டி விடுவான். மிக அன்பாக சொல்லுகிறேன், கடன் இல்லாம மௌத்தாகுங்கோ, கடன் இல்லாம மௌத்தாகுங்கோ, மௌத்துக்கு ஆயத்தமாகுங்கோ, மௌத்துக்கு ரெடியாகிறீங்கோ, மௌத்த வரவேற்கிறதுக்கு ஆயத்தமாகிறீங்கோ. நாங்க மௌத்துக்கு பயந்த மக்கள் அல்ல, கடமைகளை நிறைவேற்றி விட்டேன், கொடுக்க வேண்டிய கடன் இவ்வளவு இருக்கிறது, அதுக்கு இவ்வளவு இருக்கிறது, இதுதான் கணக்கு வழக்கு. கேட்டுக்கோங்கோ, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா இரண்டாவது கலீஃபா சுபஹுடைய குறைக்கு முசல்லாவுக்கு வந்தார்கள். முசல்லாவில் இருக்கும்போது தாக்கப்பட்டார்கள், கீழே விழுந்து விட்டார்கள். தொழுகையை பரிபூர்ணத்துவப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. சுஹைபர் ரூமி ரழியல்லாஹு தஆலா இமாமாக இருந்து தொழுகையை பூர்த்தி செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. வாயால வார்த்தைகள் வருகிறது, பால் குடித்தாங்க, பால் கீழே கொட்டுது, கழுத்துல வெட்டப்பட்டிருக்குது, வயிற்றுல கீழே பட்டிருக்கிறது, அல்லோல கல்லோலமான காட்சி. அந்த நேரத்திலேயும் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமரை கூப்பிட்டு சொன்னார்கள், மகனே, 10.5 வருடம் ஹலீஃபாவாக இருந்து விட்டு 2.5 வருடம் வஜீர், அதாவது பிரதம மந்திரியாக இருந்து விட்டு 18 வருடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சஹாபியாக இருந்து விட்டு 18 வருஷம் சஹாபி, 2.5 வருஷம் அபூபக்கர் சித்தீக்குடைய கிலாபத்தில் பிரதம மந்திரி, 10.5 வருடம் கிலாபத்துடைய அமீருல் முஃமினீன். அப்படிப்பட்ட ஒருவர் மௌத்தாகக்குள்ள அவருடைய பர்சனல் தேவைக்கு வாங்கின கடன் கொஞ்சம் இருந்துச்சு. மௌத்தானிடம் எங்க மஸ்ஜித் நபவியில, மௌத்தானது நபியினுடைய முசல்லாவில் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு மகனை கூப்பிட்டு சொன்ன, மகன், இந்த கடன் கொஞ்சம் இருக்குது வாப்பா, இந்த ஜனாசாவுடைய தொழுகை நிலைநாட்டப்படுவதற்கு முன்னால் அந்த கடன் கொடுக்கப்பட்டு விட வேண்டும். அதற்குரிய ஏற்பாடு இதுதான், கடனை மட்டும் கொடுக்க இல்லை, பிள்ளைகளுக்கு கடனையும் சொன்னாரு, அந்த கடனை கொடுப்பதற்குரிய ஏற்பாட்டையும் சொன்னாரு. இங்க இப்படி இருக்கிறது, இதை விற்று இதை செய்து இந்த கடமையை நிறைவேற்றி முடித்து விடுங்கள். மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு கூட, மரணத்தை அனுபவித்துக் கொண்டு கூட உமர் ரழியல்லாஹு தஆலாவுக்கு இருந்த கவலை என்ன தெரியுமா? கொடுக்க வேண்டிய கடன் இன்றைக்கு யாருக்கு இருக்குது? இன்றைக்கு யாருக்கு இருக்குது? நாங்க பேசுற இஸ்லாத்துக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது? நாங்க பேசுற மார்க்கத்துக்கு என்ன வழி இருக்குது? வரலாறு பேச வானம், அமல பேசுங்க, அமல் செயலப்படுத்துங்க, செயல் எல்லாம் தெரியுமல்ல, என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம்? முஸ்லீம்களுக்கு வியாபாரம் இல்லை, முஸ்லீம்களுடைய வர்த்தகம் கீழே போகுது, உங்களோட கடைக்கு சாமான் வாங்க யாரும் அவங்க விரும்பி வார இல்ல, உங்களோட கடைக்கு சாமான் பொருட்களை வாங்குவதற்கு அல்லாஹ் மக்களை பங்கு வைத்து அனுப்புகிறான். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட கடைக்கு சாமான் வாங்குறதுக்கு பொருட்களை வாங்குவதற்கு யாரும் அவங்களாக விரும்பி வாரது இல்லை, அவர்களை அல்லாஹ் பங்கு வைக்கிறான். காலையில வரக்கூடிய மக்கள், பஜாருக்கு வார மக்களை, நீ இந்த கடைக்கு போ, நீ இந்த கடைக்கு போ, நீ இந்த கடைக்கு போ என்று மக்களை அல்லாஹ் பங்கு வைக்கிறான்.
நீங்க முறைகேடாக நடந்து கொண்டால், உங்கள்கிட்ட ஹலால் ஹராம் இல்ல, உங்கள்கிட்ட ஏமாற்றம், அப்ப அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல. அல்லாஹ் எந்த இடத்துல எந்த கடையில ஏமாற்றம் இல்ல, பொய் இல்ல, நல்ல சர்வீஸ், நல்ல பண்பாடு, நல்ல படம் இருக்குமோ அந்த கடைக்கு எங்களாலையும் அனுப்பி வைப்பாங்க. நான் சொல்றேன், இப்ப அதுதான் நடந்து கொண்டிருக்குது. இப்ப அதுதான் நடந்து கொண்டிருக்குது. மிக அன்பாக சொல்லுகிறேன், கடன் இல்லாம மௌத்தாகும் போ. ரெண்டாவது சொல்லுகிறேன், மௌத்தான ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்க வேண்டியிருந்தால் அது நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் அல்ல, அது அனந்தர சொத்து. அது அனந்தர சொத்து. அதுல பல பேருக்கு பங்கு இருக்குது. பல பேருடைய வயிற்றுல நெருப்பப்பட்ட நீங்க தின்னக்கூடிய சோறு சாப்பாடு. எனவே அதுலையும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எனக்கு சொல்லுவதற்கு மிச்சம் எனக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய நாலாவது அஞ்சாவது கடமை அது. ஊருடைய கடமை, நிர்வாகத்துடைய கடமை. ஒத்தர் கடனாளியாக மௌத்தாக இருக்கிறாரே, அவர்கிட்ட கொடுக்கறது கொண்டுமே இல்லை. இப்ப என்ன தெரியுமா செய்வாங்க? ஒத்தர் மௌத்தாகிட்டாரு, உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரணும், அவருக்கு அவர்கிட்ட காணியும் இல்லை, வாகனமும் இல்லை, பாரத்து கொண்டும் இல்லை, அவருடைய மனைவியுடைய பேர்ல உள்ள ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. அந்த மனைவியிட வீட்டையும் அவர் வாங்கி கொடுத்ததல்ல, மனைவியிட வாப்ப கொடுத்த வீடு. இப்ப அந்த இக்தாவில் இருக்கிற பெண்ணை பெய்து தரிசனம் பண்ணி வீட்டை விட்டு சரி தாங்கோ, தர இல்லட்டு இப்படி செய்வோம் என்று அடாவடித்தரம் செய்வது மார்க்கம் அல்ல. என் அடாவடித்தரம் செய்வது மார்க்கம் அல்ல. கணவன் தர வேண்டிய கடனை கொடுக்க வேண்டும் என்பது மனைவிக்கு கடமை இல்ல. மனைவி வேற, கணவன் வேற. நீங்க வியாபாரம் செஞ்சது குடுக்கல் வாங்க செஞ்சது மனைவியோடு அல்ல, நீங்க குடுக்கல் வாங்க செஞ்ச வியாபாரம் செஞ்சது அவரோடு. அப்ப குடுக்கல் வாங்க செய்ய வந்து என்ன செய்யணும்? 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாக இருந்தால் மார்க்கம் என்ன சொல்லுது? எழுதி கொள்ளுங்கள். 2 விட்னஸ் வேணும், சாஹிது வேணும், பொண வேணும். பொண நாளைக்கு நீ மௌத்தா போன யாரு தருவாங்க? இதை யார்கிட்ட பேசி கேட்கணும்? இதுக்கு என்ன மோகேஜ் இருக்குது? என்னோட மார்க்கம் மிக தெளிவாக, நீங்க ஒருத்தருக்கு ஒரு கடன் கொடுக்கறா 4 வேளை செஞ்சா போனோம். ஞாபகம் வச்சுக்கோ, இதுல படிங்க மார்க்கத்துல. மார்க்கத்துல படி, ஒருத்தருக்கு நீங்க ஒரு கடன் கொடுக்கணுமா? 4 டாக்குமெண்ட் அவங்களுக்கு இருக்கணும். முதலாவது கொடுத்த கடனை பத்தி உள்ள டாக்குமெண்ட். நான் இன்னால் என்ஐசி நம்பர் இது, நான் இவருக்கு அவருடைய என்ஐசி நம்பர் இது, 1,000,000 ரூபாய் பணம் கடனாக கொடுத்திருக்கிறேன், இந்த கடனை அவர் 1,000,000 எனக்கு இன்ஷா அல்லாஹ் திருப்பி தருவார். இது ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டுக்கு காசு கொடுக்கக்குள்ளையும் காசு வாங்கக்குள்ளையும் பார்த்து கொண்டிருந்த டாக்குமெண்ட ரீட் பண்ணின 2 பேரு விட்னஸ் ஆக சைன் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க சாட்சி, அவங்க 2 பேரும் சாட்சி. மூணாவது என்ன? நான் எதுக்கு சாட்சி சொல்றேன்? நான் விட்னஸ் ஆகத்தான் இருக்கிறேன். நான் தரோடம் என்ற கட்டாயம் இல்லை. இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, இவருக்கு இவர் 10 லட்சம் ரூபாய் வாங்கினாரு, இவருக்கு இவர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, அந்த காட்சியை நான் கண்ணால கண்டேன், அதற்கு நான் விட்னஸ். மூணாவது என்ன? பத்து லட்சம் ரூபாய் பொறுமதியான பணத்தை நீங்க எடுத்துக் கொண்டு போறீங்க, நாளைக்கு இந்த பணத்தை நீங்க தராம மண்டைய போட்டா நீங்க மௌத்தாகிட்டா யாரு தருவாங்க? அதுக்கு என்ன மோகேஜ்? என் வீட்டில் எழுதித்தாரே பிரச்சனையில் எழுதி கொடுப்போம், என் வாகனத்துடைய புக்கத்தாரே பிரச்சனையில் கொடுப்போம். சரி, நான் தராவிட்டால் என் மனைவி தருவான் அவர் சொல்றாரு. மனைவி அவடத்துல இல்ல, நீங்க வீட்டுக்கு போயிட்டு மனைவி கேளுங்கோ, இவர் மௌத்தா போட நீங்க தருவீங்களான்னு சொல்லி. அப்ப அவ சொல்ற, நான் தருவேன். அதுக்கு அவ எழுதி இருக்கிறா, சைன் பண்ணி இருக்கிறா, அவர் ஐடி கார்டை போட்டு டிராப் பண்ணி இருக்கிறான்டா. அப்ப மனைவி பொறுப்பு. அவ கொண்டும் தெரி, அவ திரைக்கு பின்னால, அவ வீட்டுல இவர் கணவன் சொன்னாரு நான் இல்லத்தி மனைவி தருவான்டா, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இஸ்லாத்துல. என்னடா இஸ்லாம் அரைக்குறையான மார்க்கம் அல்ல, என்னடா இஸ்லாம் மிக அழகான மார்க்கம். தயவு செஞ்சு சொல்றேன்,
கடன் கொடுக்கிறவங்க மார்க்கத்தை கொஞ்சம் கடைபிடிங்க, கடன் வாங்குறவங்க கொஞ்சம் மார்க்கத்தை கடைபிடிங்க. மார்க்கம் என்ன சொல்லுது, சரியா என்ன சொல்லுது, எப்படி கொடுக்கணும், எப்படி எடுக்கணும், இது மாற்று மதத்தை சார்ந்த மக்களோட அல்ல, முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் அல்ல, வாப்பக்கும் மகனுக்குமாக இருந்தாலும் சரி. வாப்ப கஞ்சி புள்ள, இரண்டாவது மகன் வந்து வாப்பாட்ட கடன் கேட்கிறாரு, இரண்டாவது புள்ள வாப்பாட்ட கடன் கேட்கிறாரு, இன்னும் வாப்பக்கு நாலு பிள்ளைகள் இருக்குது, ஆனா வாப்ப அனந்தரசத்து கொடுக்க இல்லைங்க, வாப்ப அங்க கிஃப்ட் கொடுக்க இல்ல, வாப்ப மகனுக்கு இரண்டாவது மகனுக்கு கடன் கொடுக்க போறாரு. அப்பே இந்த நாலு டாக்குமெண்ட் இருக்கணும், புரிஞ்சுக்கோ, சண்டை பிடிக்க வாங்க. எத்தனை பேர் இந்த செக் இன்றைக்கு நாலாம் தட்டிலையும் அஞ்சாம் தட்டிலையும் சீரழிது, என்னோட சமூகம் எங்க பைத்தது, இங்க இருக்கிறாங்க உலமாக்கள் கேட்டுக்கோங்க, நான் சொல்றது உலமாக்கள் இருக்கிறாங்க கேட்டுக்கோங்க, எல்லாரும் கேட்பாங்க கசுறு ஜம்மு செய்யறதுக்கு கொழும்புக்கு போனா கசுறு ஜம்மு செய்யலாமான்னு சொல்லி சொல்லுவாங்க, மாத்தல் இருந்து போறண்டா வரக்கா போலைய தாண்டி போனா உங்களுக்கு கசுறு ஜம்மு செய்யலாம், அந்த டிஸ்டன்ஸ் நீங்க கடந்து பேசிட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், தொழுகைக்கு பத்துவா கேட்பது போல நான் கடனாளியாக இருக்கிறேன், நான் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவங்க அனுமதி இல்லாம எனக்கு கொழும்புக்கு போகலுமா, ஹஜ்ஜுக்கல்ல, ஹஜ்ஜுக்கல்ல, தாவத்தில் அல்ல, ஜியாரத்தில் அல்ல, நான் கொழும்புக்கு போறேன் என்ற சொந்தக்கார ஆற்றல் அவங்கள பார்க்கறதுக்கு மார்க்கம் சொல்லித்தாரே கேட்டுக்கோங்க. நீங்க கொழும்புக்கு போறதுக்கும் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவன்கிட்ட அனுமதி வாங்கி கொண்டுதான் போகணும், அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், நான் இப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி வந்து போக போறேன், எனக்கு பெயிட்டு வாரத்துக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு சொல்லி. கசரு ஜம்மு செய்யறது நல்ல பிரச்சனை இடத்துல நீங்க காசு கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, நாளைக்கு வாங்கினாரு, நாளைக்கு போயிட்டு கேட்டா இந்த ஹாஜியார் இருந்தா அவர் மக்கத்துக்கு போயிட்டாரு, ஹாஜியார் மக்கத்துக்கு போயிட்டார், நாளைக்கு வாங்க வந்தவர் காலையில நாலு மணி பிளைட்ல போயிட்டாரு மக்கத்துக்கு. இந்த ஹஜ்ஜும் இந்த உம்ராவும் அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு தேவைதானா? மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், படிக்க வேண்டிய பாடம் இது, பெரிய பாடம் இது, நீண்ட பாடம், இந்த பாடத்தை படிங்கோ, அதுல எவ்வளவு விஷயம் இருக்கிறது. அட்வான்ஸ் கொடுத்தீங்க, டேட்டா போட்டீங்க, டேட்டுக்கு முந்தைய உங்களுக்கு கொடுக்க கிடைச்ச இல்ல, அப்ப அட்வான்ஸ் சேல்ஸ் எக்ரிமெண்ட்ல போட்ட பணம் கடனா உங்களுக்கு சொந்தமா, ஹலாலா ஹராமா, இது ஜும்மாவில பேசி முடிக்கலாது, உலமாக்கள் டப்பை உட்கார்ந்து படிப்போம். ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, அந்த ஜனாசாவுடைய கடன் நிறைவேற்றப்பட வேண்டும், ஜனாசாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்பட வேண்டும், அது அனந்தர சொத்து. நாலாவது அஞ்சாவது நகரி ஆறாவது நகரியுமா, ஜனாசாவுடைய வசியத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும், ஜனாசாவுடைய லாஸ்ட் வில் நிறைவேற்றப்பட வேண்டும். மின் பஹதி வசியத்தின் யூசா பிஹா அவ் தைன், குர்ஆன் சொல்லுது. நான் சொல்றேன், உங்களோட ஜனாசா தூக்கப்படுகுது, குளிப்பாட்டிட்டாங்க, கஃபன் செஞ்சிட்டாங்க, நான் அப்படிப்பட்ட ஜனாசாக்கள் பங்கெடுத்திருக்கிறேன், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஜனாசாவை குளிப்பாத்திட்டாங்க, கஃபன் செஞ்சிட்டாங்க, தொழுவிக்கிறதுக்காக வேண்டி ஜனாசாவை தூக்குறாங்க வீட்டிலிருந்து, அந்த ஜனாசாவுடைய லாயர் வந்து சொல்றாரு, கொஞ்சம் வேங்கு ஜனாசாவை, இவருடைய லாஸ்ட் வில்ல நான் வாசிக்க போறேன், இவருடைய லாஸ்ட் வில்ல வாசித்ததுக்கு பிறகு நீங்க ஜனாசாவை கொண்டு போங்க, இவருக்கு எனக்கு ஒரு லாஸ்ட் வில் தந்திருக்கிறாரு, அதை எடுத்து லாயர் வாசிக்கிறாரு, அதை வாசிக்கும் வரைக்கும் மனைவிக்கும் தெரியா, உள்ளக்கும் தெரியா, ஒத்தருக்கும் தெரியா, அவர் அதுல சொல்றாரு, என் சொத்துல 33 வீதம் எனக்கு அஞ்சு கடை இருக்குது, மூணு வீடு இருக்குது, என் பேர்ல 6 வாகனம் இருக்குது, எனக்கு இவ்வளவு பெரிய பேங்க் பேலன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பூல் பண்ணி இதுல 1/3 நான் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனாதைகளுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கு நான் இத இந்த நிறுவனத்துக்கு வசியத்து செய்து விட்டேன். என்ற சொல்லிட்டு ஜனாசா தூக்கம் கொண்டு எழுதப்பட்டீர்கள். காலியில ஒரு ஜனாசா அப்படி தூக்கினாங்க, கோட்டை உள்ளுக்கு ஒரு ஜனாசா, இந்த வீடு, இந்த ஜனாசா தூக்கப்பட்டதற்கு பிறகு இது காலி கோட்டை மதரசாவுக்கு சொந்தம். வசியத்தில் வசியம் சும்மா மூத்தாக வாழும். நீங்க அல்லாவை சந்திக்க போற நாள் தர்மம் செஞ்சிட்டு வந்த நாளாக இருக்கணும். நீங்க அல்லாட்ட கேட்டுப்பீங்க, எனக்கு நேரம் தான், சொல்லுவாங்களா எழுதும் ஒரு லாஸ்ட் வில்ல, ஒரு 15 பேஜ் காணி, 60 பேஜ் காணி, 2 கடத்துண்டு, ஏதாவது உண்டு இருக்கிறதுல ஒரு தர்மம் செஞ்சிட்டு. யாருக்கு தர்மம்? பள்ளி வாசலுக்கு மட்டுமல்ல, மதரசாக்களுக்கு மட்டுமல்ல, பாடசாலைகளுக்கு குடும்பம், அனாதைகளுக்கு குடும்பம், ஏழைகளுக்கு குடும்பம். இந்த ஊர்ல இருக்கிற வயது வந்து 35 வருஷமாவையும் இன்னும் நிக்காக செஞ்சு கொள்ள, திருமணம் முடித்துக் கொள்வதற்கு வசதி இல்லாத குமரி பெண்கள் திரைக்கு பின்னால வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய நிக்காகுக்கான ஏற்பாட்டுக்கு இந்த வசதி. வைத்தியசாலையில எத்தனையோ பேரை பில் கட்ட இல்லாம வாடிக்கொண்டிருக்கிறாங்க. பிரிசன்ல சிறைச்சாலையில வாப்பா எத்தனை வருஷம்? 10 வருஷம் சிறைச்சாலையில. 10 வருஷம் வாப்பா சிறையில்டா, இந்த குடும்பத்துடைய 20 பெருநாளுக்கு அந்த வாப்பா இல்ல. இந்த குடும்பம் எங்க போகும்? இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு அவங்க பொறுப்பு, அவங்களுக்கு என்ன செய்யணும்? பிரிசன்ல உள்ளவனுக்கு அரசாங்கம் சாப்பாடு கொடுக்கும், அரசாங்கம் தின்ன கொடுக்கும், அவர் அங்க ஜொலியா இருப்பாரு, அவருடைய குடும்பம் எங்க போகும்? இதுக்கு யாரு பொறுப்பு? இதத்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலையும் சுபகுடைய தொழுகையிலையுமா மோதுறாரு. எப்ப அமல் செய்ய போறோம்? சிறை கைதிகள், ஹாஸ்பிட்டல்ல வைத்தியசாலையில, அங்க போன அனாதைகள், இங்க போன விதவைகள், அங்க போன அங்கவீனர்கள், டிசேபிள்ஸ். சுபஹானல்லாஹ், செய்யுங்களேன். இவைகளை செஞ்சிட்டு மௌத்தாகுங்கோ, உங்களோட கபர்ல மலக்குமார்கள் உங்களை வரவேற்பாங்க, உங்களை வரவேற்பாங்க. உங்களோட ஜனாதா அன்றைக்கு மக்கள் மட்டுமல்ல, பூமியும் உங்களுக்காக வேண்டிய அலும். நீங்க வகு செஞ்ச தர்மம் செஞ்ச அந்த பூமி இருக்கிறே, அந்த பூமி உங்களுக்காக வேண்டி அலும். யௌமஇதின் துஹத்திஸ் அக்பாரஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமை, 7வது கடமை, அந்த ஜனாசாவுடைய அனந்தர சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும். நேரம் இடம் கொடுக்கவில்லை. எப்படி பிரிக்கப்பட வேண்டும்? அனந்தர சொத்துண்டா என்ன? அது எப்படி பங்கு போடப்பட வேண்டும்? அது எப்படி கொடுக்கப்பட வேண்டும்? பிள்ளைகளுக்கு மௌத்தாக முந்தையே எழுதி வைக்கலாமா? பிள்ளைகளுக்கு மௌத்தாக முந்தையே கொடுத்து விடலாமா? வீட்டுல வந்த மருமக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம், ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கறது கொண்டுமே இல்லை. அல்லது மௌத்தாக முந்தி பிள்ளை பொம்பளை பிள்ளைகளுடைய கல்யாண நேரத்துல கொடுக்க வேண்டியதெல்லாம் கை நிறைய கொடுத்து அவர்களை வலியுறுத்தி வைத்து விட்டோம், எஞ்சி இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் ஆம்பளை பிள்ளைகள் மட்டும் பிரித்துக் கொள்ளட்டும். ஆனந்தம். அல்லது உங்க பாப்பா மௌத்தாகிட்டாரு, இப்ப உண்மை இருக்கிறாங்க, சொல்றாங்க இல்ல உண்மை சொல்றா, இப்பட்டும் பிரிக்கேலா, இந்த வீட்டுல நான் அப்படியே இருப்பேன், ஏண்ட மௌத்துக்கு பிறகுதான் பிரிச்சோம்னு உண்மை சொல்றா. இப்படியான இன்னொரு அண்ணன் பிரச்சனைகள், சிக்கல்கள், விளக்கங்கள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு தேவைப்படும். உங்களோட ஊர்ல கண்ணியமான சங்கையான உளமாக்கள் இருக்கிறாங்க, மதரசா இருக்குது, உளமாக்கள் இருக்கிறாங்க, அவர்களை நாடி தெரிஞ்சு விளங்கி அவர்கள் கிட்ட போய் அவர்களை கண்ணியப்படுத்தி மார்க்கத்தை மார்க்கமாக புரிஞ்சு மார்க்கத்தை மார்க்கமாக விளங்கி செயல்படுத்த முனையுங்கோ. வெறுமனே உத்தர மௌத்தானத்துக்கு பிறகே குடும்பம் பொலிஸ் வழிய, ரோட்டு வழிய, கோட்டு வழிய சீரழிஞ்சு எங்களோட மார்க்கத்தை கொச்சப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, கடன் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்குவான். யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்குவாயா, ஹராத்தை விட்டு பாதுகாப்பாயா, ஹலாலான உஜீவனத்தை நசீபாக்குவாயா, உன்னை பொருந்திக் கொண்ட நிலையில் மூத்தாக துணை புரிவாயா. அனில் அல்ஹம்துலில்லாஹ்.